பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு வசனங்கள். பிலிப்பியர் எழுத நிருபம் முதலாவது அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு பதிமூணு பதினாலு வசனங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியேறவமாகி, சகோதரர்கள் அனைவர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ஜபித்து சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் ஆகும்படிய சமூகத்தில் வருகிறோம். கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது அதில் உள்ள சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆகும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தும்படி ஆகும். எங்களுக்கு கிருபையும் இறக்கவும் பாராட்டும். வரே நீர் மட்டுமே மகிமைப்பட வேண்டுமா ஜபிக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பி திருசேவராக கூடி உம்மை மெய்யாய் ஆராதிக்க நீர் கிருபையும் இறக்கவும் பாராட்டும். இதான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும் இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ச்சியாக பிலிப்பியர் நிருபத்திலிருந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் நிருபத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக தனிப்பட்ட மனிதனாகவும் திருச்சபையாகவும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், சந்தோஷமாக வாழ்வது என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வசனங்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். இதில் பார்க்கும் பொழுது முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருக்கும் மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாயிருக்கிறான் என்று பார்க்கும்போது, முதலாவது அந்த மனிதன் தேவனோடு உறவில் இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான், சபையில் ஒரு நல்ல உறவோடு இருக்கிற மனிதனாக இருக்கிறான். இப்படி சபையில் உறவோடு இருக்கிற மனிதனும் தேவனோடு உறவில் இருக்கிற மனிதனும் எப்பொழுதும் கடவுளை சார்ந்திருக்கிற மனிதனாக இருக்கிறான் என்று சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக அப்படி சார்ந்து இருக்கும் போதும் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் இன்னும் அடிப்படையான குணாதிசயங்களை அந்த சந்தோஷ கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிற மனிதன் பெற்றிருக்கிறான் என்று சிந்தித்தோம். அதில் முதலாவதாக அந்த மனிதன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான் என்று பார்த்தோம். தன்னை ஊழியத்திலே இணைத்துக் கொள்கிற ஒரு மனிதன் என்று பார்த்தோம். அடுத்து எல்லா சூழலிலும் தன்னை ஊழியத்திலே இணைத்துக் கொள்கிறவன், ஊழியத்தில் இணைத்துக் கொள்கிறவன் ஒரு பகுதியாக இருந்தாலும் எல்லா சூழலிலும் ஊழியத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிற ஒரு மனிதன் என்று பார்த்தோம். அடுத்து அவன் சரியான முறையிலே சிந்திக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும் பொழுது அவன் திருச்சபையில் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று பார்த்தோம். அப்படி அன்பை வெளிப்படுத்துகிற மனிதன் அதை எப்படி முறையாக வெளிப்படுத்த, சபையிலே முறையாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பவுல் கற்றுத்தந்திருக்கிறார். அன்பை சபையில் ஏன் முறையாக வெளிப்படுத்த வேண்டும், எப்படி முறையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அன்பானது வளர்கிறதா இருக்க வேண்டும், அன்பானது அறிவுபூர்வமானதா இருக்க வேண்டும், அன்பானது எல்லா உணர்வோடும் இணைந்து காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும் பொழுது கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது ஏன் அன்பை திருச்சபையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அன்பை வெளிப்படுத்தும் போது அன்பு மற்றவர்களையும் உண்மையை பகுத்தறிய உதவுகிறதா இருக்கிறது, அன்பு உண்மையை பகுத்தறிய உதவுகிறதாக இருக்கிறது என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும் பொழுது அந்த அன்பு கிறிஸ்துவின் நீதியின் கனிகளில் வளரக்கூடிய கிருபையை தருகிறது என்று பார்த்தோம். கடைசியாக திருச்சபையில் நாம் அன்பை வெளிப்படுத்தும் போது தேவன் மகிமைப்படுகிறார் ஆகிய இவ்வளவு காரியங்களையும் நாம் சிந்தித்துக் கொண்டு இப்பொழுது நாம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ முதல் பதினோரு வசனங்களை பார்க்கும் பொழுது முதல் இரண்டு வசனங்களிலே ஒரு பவுல் தன்னை அந்த திருச்சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார். தான் யார், யாருக்கு எழுதுகிறேன் என்று அறிமுகப்படுத்தி விட்டு மூன்றாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் ஒரு நன்றி எறிதல் ஜெபத்தை தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிறார். நன்றி எறிதல் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது திருச்சபைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் முதலாவது தேவனிடத்தில் ஜெபத்திலே அறிக்கையிடுகிறார். தேவனிடத்தில் சொல்லிவிட்ட பின்பாக இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அவர் நேரடியாக திருச்சபையின் விசுவாசிகளிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். பனிரெண்டாம் வசனத்திலிருந்து நான்காம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் திருச்சபையிலே நேரடியான போதனைகளை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனக்கு எப்பேற்பட்ட சூழலில் இருக்கிறார் என்பதை எல்லாம் இந்த நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் அறிமுக பிரசங்கத்திலே கேட்டோம், பிலிப்பியர் அறிமுக பிரசங்கத்தில் என்ன கேட்டோம் என்று பார்க்கும் பொழுது இந்த நிருபத்தில் பவுல் தன்னை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார். பவுல் தன்னை
தான் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அந்த ரகசியத்தை பெற்று எப்படி கற்றுக்கொண்டேன் என்பதை அதிகமாக விளக்கப்படுத்தியிருக்கிறார். பார்க்கிறோம் இந்த இடத்துல மறுபடியும் நாம் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கும் மனிதனினுடைய குணாதிசயங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். இது நம்ம எங்கிருந்து கத்துக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இது போலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக 12 முதல் 14 வசனங்கள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது, அதனுடைய மெய்யான சத்தியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்கும் மனிதனிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், அவன் தன் வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த ஆவலுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த 12 முதல் 14 வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு அடிப்படை சத்தியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்தோஷமாய் வாழும் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதிலும் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற ஆவலுடன் வாழ்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இப்ப பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, பவுல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அந்த சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்று பார்த்தார். அதை எப்படி நாம் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடியும், எப்படி இந்த குணாதிசயத்தை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினார், இதை எப்படி பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை பிலிப்பிய சபைக்கு சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது 12 வசனத்தை வாசிக்கும் போது, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும் என்பதே பவுலின் நோக்கமாக இருக்கிறது. 12 வசனம் சொல்கிற மிக அடிப்படையான காரணம் காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும் என்பதே பவுலினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கிறார். அப்படி ஆவலுடன் இருக்கும் மனிதனை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும், எப்படி அந்த மனிதன் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்காக உழைக்கிறான் வாழ்கிறான் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று பார்க்கும்போது, முதலாவது சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துவதே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துவதே அவனுடைய லட்சியமாக கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன் பவுலாக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், முதலாவது பார்க்கிறோம், இந்த மனிதன் இப்ப பவுல் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தான் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நம்ம மூல பாஷையில பார்க்கும்போது 12 வசனத்திலிருந்து 14 வரைக்கும் ஒரே சென்டென்ஸ், அந்த ஒரே சென்டென்ஸ்ல 3 தடவை தான் கட்டப்பட்டு இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன், நான் கைதாக இருக்கிறேன், சிறைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தான் சிறைப்பட்டு இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தான் சிறைப்பட்டு இருந்தாலும் அவர் தன்னுடைய சிறை இருப்பை பெரிதாக பேசவில்லை. இந்த 3 வசனங்கள்ல தன்னுடைய சிறை இருப்பை முக்கியத்துவப்படுத்தி பேசவில்லை. தன்னுடைய கட்டுகள் மோசமாக இருக்கிறது, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் உபத்திரவத்தின் கொடூரத்தில் இருக்கிறேன், இங்க உணவு சரியில்லை, என்னுடைய உணர்வுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் இங்க ரொம்ப நொம்பலப்பட்டு இருக்கேன் என்று சொல்லவில்லை. இங்கே முதலாவது அவர் கூறுகிற ஒரு காரியம், தான் சுவிசேஷம் பிரபலமாக என்னுடைய சிறையிருப்பு ஏதுவாக இருக்கிறது என்று எழுதுகிறார். என்னுடைய சிறையிருப்பானது சுவிசேஷம் பிரபலமாக பயனுள்ளதாக இருக்கிறது. பிரபலமாகுதல் என்று பார்க்கும்போது அந்த வசன அந்த வார்த்தையினுடைய உள்ளான அர்த்தம், சுவிசேஷம் உயர்நிலையை பெற்றிருக்கிறது, சுவிசேஷம் உயர்ந்த நிலையை பெற்று அது பரம்புகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறார். இப்ப கட்டுகள் இப்ப எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, பவுல் கட்டப்பட்டு இருக்கிறார், பவுல் உபத்திரவத்துக்குள்ளாக இருக்கிறார், பவுல் ஒரு மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் இந்த இடத்துல பிலிப்பிய பட்டணத்துக்கு தன்னுடைய அந்த கடிதத்தை எழுதும் போது அவர் தன்னை பற்றி பேசவில்லை, தன்னுடைய நிலைப்பாட்டை பற்றி பேசவில்லை. ஆனா அவங்க இங்க அதுதான் சொல்றார், எனக்கு சம்பவித்தவைகளை நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். எனக்கு சம்பவித்தவைகள் என்ன, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றார், நான் சிறையிருக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா மிச்ச எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது சுவிசேஷம் பிரபலமாக அது ஏதுவாக இருக்கிறது. கட்டுகள் அல்லது செயின் அல்லது சிறையிருப்பு எப்பொழுதும் ஒரு தடைகள், எப்போதும் அது மனிதனை தடை செய்கிறதாக இருக்கிறது. குறிப்பாக ரோம காலத்துல சிறையிருப்பு என்ன செய்யும் அப்படின்னா, அவர்கள் சிறையில் இருக்கிறாங்கன்னா கையும் காலையும் கட்டி விட்டுருவாங்க, அவங்களால மூவ் பண்ணவே முடியாது, அவங்களால எந்திரிச்சு சுதந்திரமா நடந்து போக முடியாது. அவர்கள் கட்டப்பட்ட நிலையில், இப்போ நம்மள எப்படி ஒரு மரத்துல கட்டி போட்டா நம்ம கை கால உதறக்கூட உதறதான் முடியும், அதே ஒரு நிலைப்பாடு, நம்மளால எங்கேயுமே போக முடியாது. அந்த ஒரு நிலைப்பாடு எல்லா ஒரு மனிதனுக்கும் ஒரு தடையாக இருக்கிறது, அது அவன் ஒரு மனிதன் செய்கிற வேலையை தடை செய்கிறது. ஆனால் இங்கே தான் கட்டப்பட்டிருந்த நிலையிலும் கூட அந்த பவுலினுடைய நோக்கம் லட்சியம் சுவிசேஷம் பிரபலமாகுதல். அந்த கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வார்த்தை, நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை ஒரு நெகட்டிவ் வேர்ட், ஒரு நேர்மறையான ஒரு காரியம், ஒரு எதிர்மறையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை அந்த பிலிப்பி பட்டணத்து ஜனங்கள் கேட்கும் போது, நான் சிறையில் இருக்கிறேன் அப்படின்னு கேள்விப்பட்டவனே அவங்களுக்கு என்ன நினைச்சிருப்பாங்க, பவுலுடைய வேலையெல்லாம் தடை செய்யப்பட்டது, பவுலுடைய செயல்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டது, ஆனால் அவர்கள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று அவர்கள் கேட்கும் போது அவர்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக போயிருப்பார். எப்படி கட்டப்பட்டிருக்கிற அந்த நிலையில் சுவிசேஷத்தை பிரபலமாக்க முடியும், எப்படி ரோம சிறைச்சாலையில ராயனு கீழாக இருக்கும் பொழுது, ராயனுடைய நேரடியான கண்காணிப்பு கீழாக இருக்கும் போது எப்படி பவுல் மூலம் பவுலினால் சுவிசேஷத்தை பிரபலமாக்க முடியும்? ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையை ஃபுல்லா பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு நாடுகளாக போய் ஒவ்வொரு ஊரு பட்டணத்திலாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஒரு மனிதன். அவர் போய் 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 தான் என்ன செஞ்சிட்டு இருக்கார்னு பார்க்கும்போது சுவிசேஷத்தை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரிதான் ஜனங்களும் திருச்சபையும் பவுலை பற்றி யோசித்து இருக்கிறார்கள். அதே அந்த மனிதரை பிடித்து சிறைச்சாலையில போட்ட பின்பாக அவர் சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு, என்னை கட்டப்பட்டது, நான் சிறைச்சாலையில் இருப்பது சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று சொல்லும் போது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்க ஒரு மனிதன் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதை அவனுடைய இலக்காகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. ஏன் இந்த இடத்துல சுவிசேஷத்தை பிரபலமாக்குறது என்று முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார்? அதுக்கு மூன்று அடிப்படை காரணங்கள் இருக்கு. முதலாவது பார்க்கிறோம், முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல பார்க்கும் பொழுது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். அந்த சுவிசேஷத்திற்கு பிலிப்பி பட்டணத்து மக்கள் ஐக்கியப்பட்டவர்கள், அதற்கு உடன்பட்டவர், பார்ட்னர்ஸ். பவுல் சிறையிருப்புக்குள்ளாக போயிட்டார் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பவுல் என்ன ஒரு விஷயத்தை சொல்றார், உங்களுடைய உதவி எனக்கு இன்னும் தொடர்ச்சியாக தேவைப்படுகிறது என்பதை சொல்வதற்காக அவர் நான் சிறையில் இருந்தும் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று எழுதுகிறார். இப்போ இவர்கள் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள் என்று பார்க்கும் போது, பிலிப்பி பட்டணத்து சபை தொடர்ச்சியாக பவுலுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது, தொடர்ச்சியாக பவுலுக்கு பொருளாதார உதவியை செய்து கொண்டே இருக்கிறது. பவுலுக்கு உதவியை நிறுத்தக்கூடாது என்பதை அங்கே நினைவுபடுத்துகிறார். ஏன் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய வேலை இங்கே முடக்கப்படவில்லை, என்னுடைய வேலை இங்கே நின்று போகவில்லை, என்னுடைய வேலை இங்கே முடக்கப்பட்டு விட்டது என்று எண்ணிவிடாதீர்கள், என்னுடைய வேலை இங்கே இன்னும் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக திருச்சபையினுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது என்று பார்க்கும். ஏன் இங்கே பொருளாதார உதவி என்று சொல்லும் போது நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல நீங்கள் கொடுத்த உதவியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அதே போல நம்ம கொருந்தியர்ல பார்க்கும் போது, மக்கதோனியாவிலிருந்து திருச்சபை எனக்கு பொருளாதார உதவி செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த திருச்சபை எல்லாம் இந்த பிலிப்பி பட்டணத்து திருச்சபை தான் குறிக்கிறது. தொடர்ச்சியாக சபை பவுலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக சுவிசேஷ பணி நின்று போய்விடவில்லை, சுவிசேஷ பணி சிறைச்சாலையில் இருக்கும் போதும் அது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக அதை சொல்கிறார். அடுத்து இரண்டாவதாக, ஏன் சுவிசேஷம் இங்கே பிரபலமாக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல பவுலுக்கு தன்னுடைய சுய அனுபவத்தை விட சுவிசேஷம் முக்கியமா இருக்கிறது. பவுல் திருச்சபை மக்களுக்கு தன்னுடைய சுய அனுபவத்தை சொல்லி அவர்களிடத்தில் அனுதாபத்தை பெற்றுக்கொள்ள சுலபமான காரியம். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய சுய அனுபவத்தை விட சுவிசேஷம் முக்கியமானதாக இருக்கிறது. பவுலின் வாழ்வின் மையமாக கிறிஸ்து இருப்பதினால், அந்த கிறிஸ்துவை பற்றி அவர் அறிவிக்கிறதுனால், அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதினால் சுவிசேஷத்தின் வளர்ச்சி முக்கியமானதாக இருக்கிறது. பவுலுடைய நோக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது, பவுலுடைய நோக்கம் எல்லாம் தன்னை பற்றி இல்லாமல், தன்னுடைய மோசமான உபத்திரவத்திலும் சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவையும் மையமாக வைத்து வாழ்கிற ஒரு மனிதன். திருச்சபைக்கு அதை உணர்த்துகிறார், திருச்சபைக்கு அதை மறுபடியும் சொல்கிறார், என்னுடைய வாழ்வின் மையம் கிறிஸ்துவாக இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு மனிதன், நான் அந்த சுவிசேஷத்துக்காக போராடுகிற ஒரு மனிதன், சுவிசேஷத்தின் வளர்ச்சி என்னுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமானது. அதான் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிற மனிதன் எல்லா சூழலிலும், எவ்வளவு மோசமான சூழலிலும் அவன் தன்னை கிறிஸ்துவின் பணியில் ஈடுபடுத்துகிறவன். பவுல் அதை நிரூபிக்கிறார் மறுபடியும், என்னுடைய கட்டுகளிலும், என்னுடைய சிறையிருப்பிலும், கிறிஸ்துவின் சுவிசேஷமானது இன்னும் வளர்கிறதாக இருக்கிறது. ஏன் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ என்னுடைய வாழ்வின் மையமாக இருக்கிறார். அதனாலதான் சொல்றார் 1 அதிகாரம் 21 வசனத்துல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்ற. கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்வின் ஜீவனாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இது ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனாலதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷம் பிரபலமாகும்படி பிரபலமாக ஆவலுடன் வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனால மட்டும்தான் சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும் என்று நோக்கத்தோடு வாழ முடியும். இப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு திருச்சபையினாலதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியும். இந்த திருச்சபைக்கு அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, உங்களுடைய உபத்திரவத்திலும் உங்களுடைய எல்லா மோசமான சூழலிலும் சுயத்தை சுய அனுபவத்தை பார்க்காமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தைக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சுவிசேஷ வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். கடைசியாக என்ன சொல்றாரு, ஏன் இந்த சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும் என்று பிரபலமாகிற்று என்று எழுதுகிறார் என்று பார்க்கும்பொழுது, பிலிப்பு சபை விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். அவர்களும் சுவிசேஷத்தினால் இந்த கடினமான உபத்திரவத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். 1 அதிகாரம் 29-30 வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல அவர்கள் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்பட்டதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. இந்த திருச்சபையும் 28 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, இந்த திருச்சபையும் அந்த ராயனுடைய உபத்திரவத்துக்குள்ளாக ஒரு கடினமான உபத்திரவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, தன்னுடைய சிறை இருப்பிலிருந்து தைரியமாய் இந்த சுவிசேஷத்திற்காக போராட வேண்டும். இப்படி சொல்லும் போது அவர் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் உபத்திரவப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் நிலைநாட்டப்படுவார்கள். திருச்சபைக்கு அவர் என்ன உற்சாகப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய சிறையிருப்பிலும் சுவிசேஷம் ஏன் பரவுகிறது என்று பார்க்கும் பொழுது, அவர்களை தேவன் நிலைநாட்டுகிறார், தேவன் அவர்களை நிலைத்து நிற்கப்படுகிறார் என்று சொல்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பவர்கள் கட்டப்படலாம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் கட்டப்படலாம், சுவிசேஷ செய்தியானது ஒரு நாளும் கட்டப்படாது என்று சொல்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை இந்த உலகம் கட்டி போடலாம், சுவிசேஷத்தை சொல்கிற ஜனங்களையும் போதகர்களையும் திருச்சபை விசுவாசிகளையும் இந்த உலகம் கட்டி போடலாம், ஆனால் அந்த சுவிசேஷ செய்தியை இந்த உலகம் ஒரு நாளும் கட்டி போட முடியாது. இயேசு கிறிஸ்துவை அதை சிலுவையில் அறைந்தது, ஆனால் அந்த சிலுவையின் உபதேசம் இன்றைக்கும் செயல்படுகிறதாக இருக்கிறது, அந்த சிலுவையின் உபதேசம் இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, இந்த சிலுவையின் உபதேசம் இன்றைக்கு வரைக்கும் அது வல்லமை உள்ள ஒரு செய்தியாக, உங்களையும் என்னையும் மாற்றுகிற செய்தியாக, உங்களுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் குத்துகிற செய்தியாக இருக்கிறது. இத சொல்லி திருச்சபையை அவர் உற்சாகப்படுத்துகிறார். ஏன் இந்த சுவிசேஷத்தின் செய்தி வல்லமையாக இருக்கிறது, ஏன் சுவிசேஷம் பிரபலமாகிறது என்று பார்க்கும் பொழுது, சுவிசேஷம் கடவுளுடைய சத்தியத்தை பெற்றிருக்கிறது. சுவிசேஷம் என்பது கடவுளுடைய சத்தியமாக இருக்கிறது. அதுதான் கலாத்தியர் 2 அதிகாரம் 5 வசனத்தை பார்க்கிறோம், கடவுள் சுவிசேஷம் சத்தியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அது மட்டுமே வீழ்ந்து போன மனித குலத்தை சரி செய்கிறதாக இருக்கு. ஏன் திருச்சபையை இந்த சுவிசேஷத்துக்காக போராட வேண்டும் என்று சொல்கிறார், ஏன் எவ்வளவு மோசமான சூழலாக இருந்தாலும் இந்த சுவிசேஷத்துக்காக போராடு என்று சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இந்த சுவிசேஷம் கர்த்தருடைய சத்தியமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் மட்டுமே வீழ்ந்து போன மனித குலத்தை சரி செய்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்திருக்கிறார். ஏன் என்று பார்க்கும் பொழுது, அந்த சுவிசேஷம் கடவுளுடைய வார்த்தை, அந்த சுவிசேஷம் கடவுளுடைய சத்தியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்பதாக இருக்கிறதா, ஒரு கேள்வி. அதான் வருடத்தினுடைய கடைசி மாலை ஆராயணம் இருக்கிறோம். என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் லவரோட ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ரைட். ஆனா அதுக்கு ஒற்றுமையா இருப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் ஒரு சில அடிப்படை குணாதிசயங்கள் தேவன் எதிர்பார்க்கிறார். திருச்சபையில அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பவுல் இந்த இடத்துல ஏன் சந்தோஷமா இருக்கிறார், ஏன் சிறையிருப்புல இருக்கும் போது ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஏனென்று பார்க்கும் பொழுது அவருடைய நோக்கம் லட்சியம் சுவிசேஷமாக இருக்கிறது. அவருடைய வாழ்வு முழுவதுமாக சுவிசேஷத்திற்கு அர்ப்பணித்து அந்த சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. யூஸ்வலா இந்த கடைசி வாரங்கள்லயும் நியூ இயர்லயும் நம்ம எல்லாரும் ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம், ஃபிட் ஆகணும், டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பணம் சேர்த்து வைக்கணும், ஒழுங்கா ஒழுக்கமா வாழணும், இதெல்லாம் எல்லாரும் எடுக்கிறது. திருச்சபையராக நீங்களும் நானும் சேர்ந்து சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும் என்ற லட்சியத்தோடு என்ற ரெசல்யூஷனோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளா கடந்து செல்லும். இந்த புதிய ஆண்டு என்று பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போய் கொண்ட ஒரு வாழ்வுதான். ஆனா ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்கு ஆத்மா தேவை, ஆத்மா தேவை நம்ம ஜெபித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்ற நோக்கமும் அந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கும் போது, சுவிசேஷம் பிரபலமாகாத போது எப்படி திருச்சபைக்குள்ளாக ஆத்மாக்கள் வருவார்கள்? பவுல் ஒரு மனிதர் 13-14 நிருபங்களை எழுதியிருக்கிறார், அவ்வளவு ஜனங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஏன்? அவருடைய நோக்கமும் லட்சியமும் சுவிசேஷமாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களோட நோக்கமும் என்னோட நோக்கமும் இந்த திருச்சபை நோக்கமும் சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். அத ப்ரையாரிட்டியா வச்சு, அதான் ஃபர்ஸ்ட், இந்த முக்கியத்துவப்படுத்த வேண்டும். எதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும்? திருச்சபையில் சுவிசேஷம் பிரபலமாக்க என்னுடைய ஏற்படுகிறது. நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வீட்டிலே வாழும் போதும் சமுதாயத்திலே வாழும் போதும் சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வாழ வேண்டும். நான் திருச்சபையில் இருக்கும் போதும் அந்த சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த சுவிசேஷத்தை பிரகாசிக்கப்படுத்த முடியும், அந்த சுவிசேஷத்தை வெளியே சொல்ல முடியும். அப்போதான் திருச்சபைக்குள்ளாக ஆத்துமாக்கள் வருவார்கள். அத அந்த நோக்கத்தோடு நம்ம வாழல, அந்த நோக்கத்தோடு நம்ம சபையில இல்ல அப்படின்னா சபை நிறையாது, சபை ஆத்மாக்கள் வராது. சுவிசேஷமே சொல்லாம எப்படி மனிதன் ரட்சிக்கப்பட முடியும்? சுவிசேஷமே கேட்கப்படாம எப்படி மனிதன் திருச்சபைக்குள்ளாக வர முடியும்? அது மிகப்பெரிய ஒரு ஆபத்திலே போய் முடிகிறது. சுவிசேஷத்தை பிரபலமாக்காத எந்த ஒரு விசுவாசியும் எந்த ஒரு சபையும் அது மந்த நிலையை அடைந்திருக்கிறது. அதுல மகிழ்ச்சி இருக்காது, ஒற்றுமை இருக்காது, அன்பு இருக்காது. ஏன் தன்னுடைய மோசமான நிலையிலும் பவுல் சந்தோஷமா இருக்கிறார் பார்க்கும்போது, அவர் தன்னுடைய வாழ்வில் சுவிசேஷத்தை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்வில் இயேசுவை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தான் பெற்ற அந்த சந்தோஷத்தை மற்ற ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதை அடிப்படை நோக்கமாக தன்னுடைய பேசிக் லைஃப் ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிறார். காலையில எழுந்திரிச்சோனே பல்லு வளர்க்கணும்ன்றது எல்லாருடைய பேசிக் லைஃப் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்பது விசுவாசிகளுடைய அடிப்படை குணாதிசயமாக இருக்க வேண்டும். நம்ம பவுல போல மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ளாக இல்லாத போதே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், சுவிசேஷத்தை பிரபலமாக்க நாம் அந்த லட்சியத்தோடு வாழ மாட்டோம். நாம் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய லட்சியத்தையும் சீர்தூக்கி பார்ப்போம், எந்த இடத்துல சரி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அடுத்த வருஷத்திலாவது சுவிசேஷ பணியிலே விசுவாசிகள் சபையோடு இணைந்து ஈடுபட்டு சுவிசேஷ பணியிலே குடும்பங்களாக சேர்ந்து அந்த சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ கடவுள் அழைக்கிறார். இப்படிப்பட்ட மனிதனால் மட்டுமே, இப்படிப்பட்ட குணாதிசயத்தை பெற்றிருக்கிற மனிதனால் மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்று அவளுடன் இருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மனுஷனால சந்தோஷமா இருக்க முடியாது. அடுத்து இரண்டாவதாக பார்க்கிறோம், சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த அவளுடன் இருக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்வில் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவன் எல்லா நிலையிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன் ஆயிருக்கிறான். தன்னுடைய வாழ்வின் எல்லா நிலையிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன். 13 பார்க்கும் பொழுது, அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் மற்ற யாவர்களுக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியேறமாகி. பார்க்கிறோம் பவுல் என்ன சொல்றாரு, அந்த திருச்சபைக்கு என்ன சொல்றாரு பார்க்கும்போது, என்னுடைய கட்டுகள் கிறிஸ்துவினால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை அரண்மனையில் உள்ளவர்களும் மற்ற யாவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. முதலாவது அவர் சொல்றார், சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று. ஆண்டவர் சொல்றார் எப்படி ஏதுவாயிற்று அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் தன்னுடைய சூழலில் மத்தியிலும் அவர் தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவை அங்க இருக்கிற அனைவருக்கும் வெளிப்படுத்தினார். இப்ப இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ரோம சிறைச்சாலையில இருக்கிறார். ரோம சிறைச்சாலையில ராயனுடைய நேரடியான கண்காணிப்பு கீழாகப்போர் இருக்கிறார். ராயனுடைய அரண்மனையில, அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் என்று தமிழ் வேதாமத்தில் சொல்லியிருக்கு. ஆங்கில வேதாமத்தில் மூல பாஷையில் பார்க்கும்போது பேலஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அரண்மனை காவலர்கள், அவர்கள் சிறப்பான காவலர்கள். அரண்மனையில மட்டும், ராயனுடைய அரண்மனையில மட்டும் 9000 சிறப்பான காவலர்கள் இருப்பாங்க. இந்த சிறப்பான காவலர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதுல முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் ராயனுக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு ஜனங்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பை பெற்றிருந்த இந்த காவலர்கள் மற்றும் அவருடைய மந்திரி சபை மற்றும் அலுவலகர்கள், இவர்கள் எல்லாருக்கும், அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் பவுலை பத்தி தெரிஞ்சிருக்கு. பவுல் எதற்காக கட்டப்பட்டிருக்கிறான், இவர்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. பவுலின் சிறையிருப்புக்கு காரணம் தன்னை கிறிஸ்துவோடு தன்னை அடையாளப்படுத்தி கிறிஸ்து மீதான அந்த விசுவாசமே. கிறிஸ்துவை தேவனாக இவன் அறிக்கையிட்டதனால் மட்டுமே அவன் இந்த சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறான் என்பதை அந்த அரண்மனையில் உள்ள எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இது 60 ஏடியில எழுதப்பட்டது. 60 ஏடியில ராயன் என்ன எழுது, ராயனுடைய அரண்மனையில எப்படி இருக்கும் அப்படின்னா, ராயனுடைய நேரடியான சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ராயனுடைய சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும். அவர் எதுக்கு பிடிச்சு வந்திருப்பாங்க அப்படின்னா, ராயனுடைய ஏதாச்சும் ஒரு கட்டளையை மீறி இருப்பார். அவர் சிறைச்சாலையில் இருந்து ராயன் என்ன சொல்றாரோ அதை மட்டுமே ஒரு அடிமையாக இருந்து செய்ய அவனை சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப பவுல் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பவுலை காவல் படுத்தி வச்சிட்டாங்க, பவுலை சிறைச்சாலையில போட்டாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயனுடைய சித்தத்தை செய்வதற்கு. பவுல் இங்க உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், அவன் இங்க ஒரு சாதாரண ஒரு கைதி, ராயனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், ராயனை மட்டுமே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ரோம குடியிருப்புல ராயனை தவிர வேற ஒருவரும் பெரியவர்கள் அல்ல. எல்லா ரோம குடி மக்களும் ராயனை மட்டுமே வணங்க வேண்டும். பவுலை ஏசுரியல போட்டாங்க, ராயனை கிடையாது, ராயன் கிடையாது, ஏசு கிறிஸ்து மட்டுமே ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த பவுல சிறையில போட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இவன் ராயனை தான் தேவன் என்று சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆனால் அவன் சிறைக்குள்ளாக இருந்து, தன்னுடைய சிறையிருப்புக்குள்ளாக இருந்து அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். அப்ப அவன் என்ன செஞ்சிருவான், ராயனுக்கு முன்னாடியே உட்கார்ந்து ராயன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில அவன் சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழும்போது, அவன் தன்னுடைய எல்லா சூழலிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன். அவன் தன் எல்லா சூழலிலும், அவனை காவலர்கள் அடித்திருப்பார்கள், அங்க வந்து போற போர் சேவர்கள் அவனை உபத்திரவத்துக்குள்ளாக செஞ்சிருப்பாங்க, அநேக மந்திரிமார்கள் அவன் பேசியிருப்பாங்க. அப்பெல்லாம் அவன் பேசின ஒரே ஒரு காரியம், ராயன் அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொன்னான். ராயனல்ல, இந்த ரோம அரசர்களால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் இடத்துல பேசும்போது, அவன் ஒவ்வொரு மனிதரையும், ஒவ்வொரு காவலர்களையும் கிறிஸ்துவை அறியும் அறிவுக்குள்ளாக வழி நடத்தினான். அங்க உட்கார்ந்துட்டு சுவிசேஷத்தை ஒவ்வொரு காவலருக்கும் பிரசங்கித்து 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 அந்த ரோம அரண்மனைக்குள்ளாகவும் அந்த ரோம அரசியலுக்குள்ளாகவும் சுவிசேஷத்தின் மூலமாக இயேசுவே ராஜா என்பதை உட்புகுத்தினான். பவுலுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பவுலால எங்கேயுமே போக முடியாது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாத ஒரு சூழல். ஆனா அவனை பார்க்கிற ஒவ்வொரு மனிதன்ட்டையும் ஏதாச்சும் ஒரு காவலர் வந்து, ஏன்பா நீங்க உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டா, நீங்க அறிஞ்ச அந்த இயேசுதான் மெய்யான ஆண்டவர், ராயன் கிடையாது, ராயன் கிடையாது என்று தொடர்ச்சியாக சுவிசேஷத்தை பிரசங்கப்படுத்தி அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவை பற்றி சொல்லி, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினால் மட்டுமே உனக்கு விடுதலை என்பதை சொல்லி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தினான். இதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு, பிலிப்பியர் 4:22. பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்தியபடியால் அந்த ராயனை தான் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த காவலர்கள் கூட்டமே இயேசுதான் தேவன், இயேசுதான் ஆண்டவர் என்பதை அறிக்கையிட ஆரம்பித்தார்கள். மெய்யான சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டார்கள். மெய்யான ராஜா யார் என்பதை அவர்கள் கேட்டார்கள். ராயனை விட மகிமையின் ராஜா, ராயனை விட ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார்கள். அங்க உட்கார்ந்துட்டு அவன் கிறிஸ்துவை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தினான். சிறையிருப்பு இயேசுவே ஆண்டவர் என்பதை ரோம ராஜ்யம் முழுவதுமாக பரவிற்று. எதுக்கு இவனை பிடிச்சி உள்ள வச்சாங்க அப்படின்னா, இயேசுதான் ஆண்டவர் என்பதை சொல்லக்கூடாது என்பதற்காக உள்ள வச்சாங்க. ஆனா பவுல உள்ள வச்சதுனாலதான் ரோம சாம்ராஜ்யம் முழுவதுக்குமாக பரவியது. இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்பதை உறக்கமாக சொல்கிறார் பவுல். தன்னுடைய சிறையிருப்பின் மத்தியிலும் தன்னுடைய சீசத்துவத்தை வெளிப்படுத்தினான். அதனாலதான் சொல்றாரு பிலிப்பியர் 3:10 அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய பாடுகளோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்படும் போது அந்த சுவிசேஷம் பிரபலமாயிற்று. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு அவருடைய செய்தியை பிரபலப்படுத்தியது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் அந்த நற்செய்தியை இந்த உலகம் எங்கும் பரவசிந்தது. அதேதான் அதே பாடுகளின் ஐக்கியத்துக்குள்ளாக பவுல் வரும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்திய போது அந்த சுவிசேஷம் இன்னும் அதிகமாக பரவுகிறது. தன்னுடைய வாழ்வின் மோசமான நிலையிலும் தன்னுடைய வாழ்வின் கஷ்டமான நிலையும் கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். இதன் மூலமாக பவுல் பிலிப்பி சபைக்கு கூறுகிற காரியம், சுவிசேஷத்தின் மூலமாக நீங்கள் ராயனுக்கு உண்மை உள்ளவர்கள் அல்ல என்பதில் நீங்கள் பயப்படாமல். ரோம குடிமக்களுக்கும் உலகத்திற்கும் அவர் சொல்கிற காரியம், ராயன் உலகத்திற்கும் ரோம குடிமக்களுக்கும் எல்லாம் ஆண்டவராக இருக்கலாம், ஆனால் பவுலுக்கும் அவருடைய விசுவாசிகளுக்கும் இயேசுவை விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆண்டவர் என்பதை சொன்னார். இப்போ ஏன் இந்த பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார் என்று பார்க்கும்போது, அவர்களுக்கும் இதே ராயனாலதான் பிரச்சனை, இதே அரசனாலதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ எனக்கு உண்மையா இருக்கணும். இப்ப எனக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னா நீ என்னைதான் ஆண்டவர் என்று சொல்லணும். அவன் உலகத்திற்கு வேணா ஆண்டவனாக இருக்கலாம், ஆனால் விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆண்டவர் என்பதை அவன் வெளிப்படையாக சொன்னான். அவன் இயேசு கிறிஸ்துவின் கத்தத்துவத்தை உயர்ந்தது என்று விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை பிரிதானது என்பதை விசுவாசித்தான். இயேசு கிறிஸ்துவே எல்லா மனிதர்களிடம் எல்லா ராஜாவிடம் மேலானவர், மகிமை பொருந்தியவர் என்பதை அந்த விசுவாசத்தை ஜனங்களுக்குள்ள கொடுத்துரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிற பவுல் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். சுகவீனம் இல்லாத போது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது, வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, துயரம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துறோமா? ஆஸ்பத்திரியில் அட்மிட்டா இருக்கும்போது, ஐயோ காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, பிளட் டெஸ்ட் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு சொல்லி புலம்புறோமா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவரை விசுவாசிக்கன்னு சொல்றோம். இங்க பவுல் தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய சுய நிலைமையை குறித்து அங்க பேசவில்லை. இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொல்கிற அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் என்று சொல்லும் போது நம்முடைய பலவீனத்தை பெருசா பாக்குறோம், தன்னுடைய சரீரத்தை பெருசா பாக்குறோம், தன்னுடைய வாழ்க்கையை பெருசா பாக்குறோம். ஆனாங்க நம்ம விசுவாசிக்கிற தேவன் மேலானவர் என்பதை மறந்து போய்விடுது. வேற யாரோ சொல்லி, ஒரு அவிசுவாசி சொல்லி நம்ம ஜோம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவிசுவாசி நம்மகிட்ட சொல்றான் கடவுள் பாத்துக்குவா இருப்பான்ட்டு, அந்த நிலைமைக்கு நம்மளுடைய நிலைமையாயிடுச்சு. ஏன் அவிசுவாசியின் வாயிலாக விசுவாசிகளுக்கு கடவுளை நம்பு என்ற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது? ஆனா அது அப்படியே ரெசிப்ரோக்கலா நடக்கணும். நம்ப அங்க உட்கார்ந்துட்டு மற்றவர்களை பயப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார், அவரை விசுவாசிங்க, எல்லாம் சரியாயிரும், அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் என்பதை சொல்ல ஒரு மிக சிறந்த சந்தர்ப்பத்தை நாம் இழந்தவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்த மறந்தவர்களாய், நம்மளே பார்த்து கொண்டு நம்மளே புலம்பிக் கொண்டு நம்முடைய ஒரு விசுவாசமே கேள்விக்குறியான ஒரு விசுவாசமாக நாம் அங்கே ஒரு அவிசுவாசியின் தோற்றத்துக்குள்ளாக உட்கார்ந்து இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதும், உபத்திரம் வரும்போதும், கடன் பிரச்சனையிலும், எல்லா சூழலிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன், கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிற மனிதன். மறுபடியும் ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. கிறிஸ்துவை வெளிப்படுத்த மறந்துட்டோம், கிறிஸ்து யார் என்பதை விசுவாசிக்க மறந்து விட்டோம். எல்லா மனிதனையும் விட மேலானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ராயனை விட மேலானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த பிஜேபி ஆட்சிதான் இருக்கு, எப்பனாலும் சொல்ல இந்த முஸ்லீமை தூக்கிட்டான், அடுத்து நம்ம தான் டார்கெட். தைரியமா வந்து சொல்லுவான், ஆண்டவரை கும்பிடக்கூடாது, அவரை விசுவாசிக்க கூடாது. உங்களுடைய நிலைப்பாடும் என்னுடைய நிலைப்பாடும், இந்த திருச்சபையினுடைய நிலைப்பாடும் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? அதுக்காக தான் திருச்சபையை பொருந்து ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறாரா என்பது எனக்கு தெரியல. உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் அந்த சூழலில் எப்படி இருக்க போகிறது? அப்பொழுதும் நாம் உட்கார்ந்துட்டு இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்று சொல்லப் போகிறோம். அப்பொழுது நம்மளுடைய சூழலில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த போகிறோமா? பவுல பார்க்கும்போது அவன் சாதாரண ஒரு ராஜா கீழே உட்கார்ந்து அவன் கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்ல, ராயன் அவன் மிகவும் கொடூரமான ஒரு அரசாளர், அவன் அநேகரை கொடூரப்படுத்தி கொலை செய்தான். அங்க பவுல அவன் பவுல் வந்து கிறிஸ்துதான் ஆண்டவர் என்று சொன்னால் அவனுடைய கழுத்து சீவிடுவான். அந்த நிலைப்பாட்டிலும் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, கிறிஸ்துதான் முக்கியம் என்பதை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூறி கூறி கூறிக்கொண்டே இருந்தான். சுவிசேஷம் பிரபலமாயிற்று, சுவிசேஷம் வளர்ந்தது. அந்த அரண்மனையிலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பேர் தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அரண்மனையில் உள்ள, குறிப்பாக அரண்மனையில் உள்ள அனைவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் காரணம் என்ன? அங்கே ஒரு மனிதன், ஒரு பவுல் உட்கார்ந்து அந்த முழு அரண்மனையில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். இதோட விளைவுதான் ஒனேசிமோ. இந்த சிறையில இருந்துதான் ஒனேசி பிலமோனுக்கு கடிதம் எழுதப்படுகிறது. அந்த கடிதத்தின் மூலமாக மறுபடியும் ஒரு ஒப்புரவாகுதல் காணப்படுகிறது. இழிந்து போன, உடைந்து போன ஒரு உறவு மறுபடியுமாக இன்னும் அதிகமாக கட்டப்பட்டது. பார்க்கும்போது பவுலோட ஒரு மனிதனுடைய வாழ்வு அந்த முழு சாம்ராஜ்யத்தையும் அசைக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடைசியாக கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதன் மற்றவர்களை பாதிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். 14 பார்க்கும்போது, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கிறிஸ்துவுக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இப்ப பார்க்கிறோம், சுவிசேஷத்தை பிரபலமாக்கினான், அடுத்து அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களை பாதிக்கிறதாக இருக்கிறது. பவுலின் கட்டுகள் மற்றவர்களை பயமின்றி கடவுளுடைய வார்த்தையை பேச விடுவித்தது. சிறையில் இருந்த மனிதன் சிறையில் இல்லாத அநேகரை ஊக்குவித்தான். The chained inspired the unchained. கட்டப்பட்ட மனிதன் கட்டப்படாத அநேகருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மனிதனாக இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் அநேகர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பயந்திருந்தார்கள். இப்பொழுது அரண்மனைக்குள்ளே ஒருத்தன் பேச ஆரம்பிச்சான் அப்படின்னா நம்ம இன்னும் அதிக தைரியமாக வெளியில் இருக்கிற ஜனங்கள் சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்று பேசினார்கள். அந்த குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை பார்க்கும்போது துணிந்திருக்கிறார்கள், துணிவுடன் என்ற வார்த்தை. இப்ப துணிவுடன் என்ற வார்த்தையினுடைய மூல பொருள் என்னன்னு பார்க்கும்போது அது தைரியத்தை குறிக்கிறது. என்ன விதமான தைரியம்? பிரச்சனையின் போது வருகிற ஒரு தைரியம். பிரச்சனை இருந்தாலும் அவன் தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு மனிதன். தைரியம் தேவை. பிரச்சனை இல்லாத போது தைரியம் எல்லாருக்கும் இருக்கும். பிரச்சனை இல்லாத போது தைரியமா எல்லாரிடத்திலும் பேச முடியும். ஆனால் பிரச்சனையின் போதும் துணிவுடன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சூழலாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவன் தைரியமாக பிரச்சனையின் மத்தியிலும் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மனிதன். பவுல் கூறுகிறார், பிரச்சனையின் மத்தியிலும் அவர்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை பிரபலமாக்கினார்கள். விசுவாசிகள் இதை கேட்டபோது பயம் இல்லாமல் துணிவுடன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவருடைய வாழ்வு சபையில் உள்ள அனைவருக்கு வெளிப்படையாக தன்னுடைய விசுவாசத்தை நிலைநாட்ட உதவினார். அன்னைக்கு அநேகர் ஹிடன் கிறிஸ்டியன்ஸ் ஆகிறார். தன்னுடைய விசுவாசத்தை பகிரகமாக வெளியே அறிக்கையிடாத கிறிஸ்தவராக இருந்தார்கள். ஆனால் இவனுடைய வாழ்வு திருச்சபையில் இருக்கிற அநேக விசுவாசிகளை, மறைமுகமாக விசுவாசித்துக் கொண்டிருந்த அநேகரை பொதுப்படையாக வெளியரங்கமாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். இது பிலிப்பிய திருச்சபையில் இல்ல, இது ரோமர் பட்டணத்துல, ரோம பட்டணத்துல இருக்கிற திருச்சபையில, ரோம பட்டணத்தை சுத்தி இருக்கிற விசுவாசிகள் தைரியம் கொண்டார்கள். இங்க பிலிப்பை பத்தி பேசுறவர் ரோமர்ல, ரோம சாம்ராஜ்யத்துல, ரோம்ல இருக்கும் போது ரோம சிறைச்சாலையில சுற்றி இருந்த ஜனங்கள், ரோம சிறைச்சாலையில சுற்றி இருந்த கிறிஸ்தவர்கள், ரோம சிறைச்சாலையில சுற்றி இருந்த விசுவாசிகள் சபைகள் இன்னும் அதிக தைரியம் கொண்டு கடவுளுடைய வார்த்தையை போதித்து, இன்னும் அதிக தைரியமாக கடவுளுடைய வார்த்தையை உபதேசித்தது. அவர்கள் துணிவுடன் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பயம் இல்லாமல் திருவசனத்தை பேசினார்கள், சொல்லும்படியாக அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். கடவுள் வித்தியாசமான சூழ்நிலையை கொண்டு சபையை திடப்படுத்துகிறார். முக்கியமான ஒரு விஷயம், கடவுள் வித்தியாசமான சூழலை கொண்டு திருச்சபையை திடப்படுத்துகிறார். பவுலின் ஒரு வாழ்வின் மூலமாக ரோம பட்டணத்தில் இருக்க திருச்சபைய, பிலிப்பு பட்டணத்தில் இருக்க திருச்சபை, இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபைய திடப்படுத்துகிறார். சுவிசேஷத்துக்காக அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்வு, சுவிசேஷத்துக்காக, சுவிசேஷம் பரம்புவதற்காக, சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு ஆவலுடன் வாழும் ஒரு மனிதனுடைய வாழ்வு இன்றைக்கு அநேகரை பாதிக்கிறதாக இருக்கிறது. பவுலின் சுவிசேஷத்தின் தாக்கம் அரண்மனை காவலர்களை இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க தூண்டியது. கடவுள் சிறையில் இருக்கும் பவுலுக்கு தைரியத்தை தரும்போது, இன்றைக்கு சிறு உபத்திரவத்தில் வாழும் நமக்கு சுவிசேஷத்தை சொல்ல இன்னும் அதிக தைரியத்தை தருகிறார். சிறையில் இருக்கிற பவுலுக்கே கிறிஸ்து அந்த தைரியத்தை தரும்போது, அதே கிறிஸ்து இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அதே கிறிஸ்து இன்னைக்கு இன்னும் அதிக தைரியத்தை, குறைந்த உபத்திரவத்தில் வாழும் நமக்கு, உபத்திரவமே இல்லாமல் வாழும் நம்மளுக்கு அவர் இன்னும் அதிக தைரியத்தை தருகிறார். திருவசனத்தை திருவசனம் என்று சொல்லும் போது அதை பயத்துடன் பேச வேண்டும். மனிதனுடைய வார்த்தைகளை பயம் இல்லாமல் பேசிவிடலாம். மனிதனுடைய வார்த்தைனா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை போல ஈஜிபுத்துன்னு சொல்லி யாச்சும் ஒன்று பேசிடலாம். நான் கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது பயம் அவசியம், கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது மரியாதை அவசியம், கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது துணிவுடனும் இருக்க வேண்டும், தைரியத்துடனும் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா கடவுளுடைய வார்த்தை, அதாவது சுவிசேஷம், பெருமையுள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் உடைக்கிறது. கடவுளுடைய சுவிசேஷம் எல்லா முழங்கால்களையும் முடக்குகிறது. கடவுளுடைய சுவிசேஷம் இருக்கிற எல்லா மனிதனையும் தாழ்மைப்படுத்துகிறது. ஏன் தைரியம் வேணும் அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தையை பேச ஏன் தைரியம் தேவையில்ல அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தைகள் மற்ற மனிதனை பெருமைக்குள்ளாக தான் கொண்டு செல்லும், மற்ற மனிதனுடைய பற்றி நன்மையாக தான் பேசும். சுவிசேஷம் மட்டுமே உங்களுக்கு எதிர்மறையாக பேசும், உன்னுடைய இருதயத்தை பற்றி பேசும், நீ தாழ்மைப்பட வேண்டும் என்று பேசும், நீ பெருமையா இருக்கிற என்று பேசும், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும். அதை தைரியமாக பேச தேவன் பலன் தருகிறார். இதை உட்கார்ந்து, இந்த சுவிசேஷத்தை உட்கார்ந்தான் அவன் அரண்மனையில் உட்கார்ந்து பேசுறார். ராயனுக்கு முன்பாக உட்கார்ந்து, ராயனுடைய சிறைச்சாலையில் அவனுடைய நேரடியான ஆளுகை கீழாக உட்கார்ந்து, அவனுடைய காவலர்களை பார்த்து, நீ பாவத்தில் இருக்கிற, நீ செத்தான் நரகத்துக்கு போயிருவ, உன்னுடைய இருதயத்துல பெருமை இருக்குது என்பதை உடைக்கிறார். அவன் தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அந்த காவலர்களினுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கிற்று, அவனுடைய பெருமை உள்ள இருதயம் உடைக்கப்பட்டது, அவன் தாழ்மையானான். நம்ம தைரியமா போய் போலீஸ் கூட பேச முடியாது, சாப்புன்னு அடிச்சிடும். ஆனா பவுல் அரண்மையில் உட்கார்ந்து போர் சேவர்களையும் காவலர்களையும் இந்த சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கித்தான். இந்த சுவிசேஷத்தை அவன் தைரியமாக பேசுகிறான். சுவிசேஷத்தை பேசுவதற்கு எப்பொழுதும் மனிதனுக்கு தைரியம் அவசியம். திருச்சபையில சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போதும் சரி, வெளியில சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதும் சரி, ஏன்னா சுவிசேஷம் உங்களை உண்டு இல்லைன்னு ஆகும், சுவிசேஷம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. சுவிசேஷத்தை பேசும்போது அது எதிர்ப்பை கொண்டு வரும், அதுக்கு அவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவன் சுவிசேஷத்தை, பவுல் சுவிசேஷத்தை அரண்மனையிலிருந்து பேசும்போது அவனுக்கு உயிர் போயிடும் என்று நல்லாவே தெரியும். சாவுக்கும் அஞ்சாமல் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். தேவன் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தார். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் சுவிசேஷத்தை பேச தைரியம் வேணும். ஏன் பார்க்கும்போது அந்த தைரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகிறார். ஏன் பார்க்கும்போது மத்தேயு 28:18 சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்கள் கொடுக்கப்படும். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய், அதே தேவன் இன்னைக்கு நம்முடைய சபையில செயல்படுகிற தேவனாய், உங்களுடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருப்பதால் அவரிடத்தில் இருந்த அந்த தைரியத்தை பெற்று சுவிசேஷத்தை பிரபலமாக்க நீங்களும் நானும் அழைக்கப்படும். இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனையில் உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் வரைக்கும் நம்ம இந்த சுவிசேஷத்திற்காக நான் இன்னும் என்னை ஈடுபடுத்தல, சுவிசேஷத்துக்காக நான் தைரியமா யார்ட்டையும் சொன்னதில்லை அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சிருக்கலாம். இந்த சுவிசேஷத்தினுடைய செய்தி ரொம்ப அடிப்படையான செய்தி. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை பண்ணிக்கிறார். நீ பாவியா இருக்கிற, ஆபத்துல இருக்க, காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து விசுவாசி. அந்த செய்தியை எல்லா மனிதனையும் தாழ்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அந்த செய்தியை சொல்ல நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த செய்தியை பிரபலப்படுத்துவது தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை லட்சியமாக இருக்கிறது. இந்த செய்தியின்படி வாழும்போது நான் என்ன சூழலில் இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழலில் இருந்தாலும், இந்த செய்தி எனக்குள்ளாக இருக்கும் போது, இந்த செய்தியினுடைய வாழ்வில் ஊடுருவி இருக்கும் போது, எப்பொழுதுமே என்னுடைய வாழ்வில் கிறிஸ்து வெளிப்படுகிறார். இந்த செய்தி கிறிஸ்துவும் என்னோடு இருக்கும் போது அந்த செய்தியை வெளிப்படுத்த தேவன் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அப்படிதான் தைரியமாக இருக்கும் பொழுது அந்த செய்தியை நான் சொல்லும் போது என்னுடைய வாழ்வு மற்றவர்களை பாதிக்கிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்ற ஆவலுடன் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் பவுலாக இருக்கிறான். அது தேவன் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி எதிர்வரும் நாட்களில் திருச்சபையோடு ஒன்றிணைந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமுதாய வாழ்விலும் இந்த சுவிசேஷத்தை பிரபலமாக்க வேண்டும் என்பதற்காக, இந்த சுவிசேஷத்தை அழிந்து போகிற ஜனங்களுக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக, இந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்தின் ஞானவான்களுக்காக, இந்த சுவிசேஷத்தின் இந்த உலகத்தில் இருக்கிற பாமரர்களுக்காக, அறிவில்லாதவர்களுக்காக, புத்திமான்களுக்காக, எல்லா தரப்புப்பட்ட மக்களிடத்திலும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடும் லட்சியத்தோடும் வாழ திருச்சபையை தேவன் அழைக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வருகிறார்.